الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا رسوله ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ورواه رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேறுவதற்காக நாம் எல்லாத்தையும் ஒன்று வருகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீன வெற்றியும் ஹலீஃபா உமர் பின் கத்தாப் அவர்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்ம போன வாரத்தை பொறுத்தவரை அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய பதரப்பாக இருந்த அந்த அதாவது ஒரு பெரிய ஒரு நாடு ரோம் என்ற ஒரு நாடும் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நாடு ஒரு பெரிய வல்லரப்பாக இருந்தது. அந்த பாரசீகம் வீழ்த்தப்பட்டது. வெள்ளைப்பாடு என்பதை சகாபாக சொன்னாங்க, சுபாத்துவா வந்து சொல்லுவாங்க என்பது போன்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் ஏற்கனவே போன வாரம் பார்த்தாச்சு. இந்த வார பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு புனித பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பலஸ்தீனத்தை எப்படி சகாபாக வெற்றி கொண்டாங்க, அந்த பள்ளிவாசலுக்குள் எப்படி போறாங்க, எப்படி துருவத்தாங்க என்பது போன வரலாறுகளை நான் பார்க்கிறேன் சொன்னால், முதல்ல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா தூரம் இல்லையா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பை பற்றியும் அந்த பள்ளிவாசை எப்போது கட்டப்பட்டது என்பதை பற்றி நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம நிறைய பேர் நடந்துகிட்டுருவோம். அந்த பள்ளிவாசல கட்டது யாரு, யார் கட்டது, சுலைமான் நபி கட்டான். நிறைய நம்முடைய நிறைய பேருடைய நம்பிக்கை மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தலத்தில் பலஸ்தீன பள்ளிவாசல அதை வந்து சுலைமான் நபி சிங்கள வச்சு கட்டினாங்கல்ல, அவங்கதான் முத முத கட்டினாங்க என்று நம்ம பலவே தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த பள்ளிவாசலை முதல் முதலில் சுலைமான் நபி கட்டவில்லை, ஏற்கனவே கட்டப்பட்ட பழைய பள்ளிவாசல், பழைய பள்ளிவாசல் இடிந்து போய்விட்டது, இடிந்து போன பள்ளிவாசலை மறுபடி மறுபடி வந்து கட்டாங்க. அதில் ஒரு நபியாக சுலைமானை கட்டினார்கள் வர, பழைய பள்ளிவாசல் இடிச்சு போன பள்ளிவாசல மறுபடி சுற்றுலா கட்டினார்கள் வர, அவங்கதான் முதல்வர் என்ன செய்யல, அந்த பள்ளிவாசல் வந்து கட்டல கட்ட ஆரம்பிக்கல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் முதலில் அது எப்போது கட்டப்பட்டது என்பதுதான் இந்த உலகத்தில் முதல் மனிதனாக முதல் நபியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த போதே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்பதை நான் சொல்லவில்லை, சொல்லுவது யாரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி காட்டாங்க. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி தன்னுடைய புகாரியின் 3425வது ஹதீஸ் அதுல பாத்தீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிவாசல் உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு வார்த்தை சம்பந்தப்பட்ட செய்தியை பற்றி இருப்பாங்க அப்படி சொல்லுகிற போது, ஒரு சாவி அபூதருமாரி ரவியல்லாஹு அன்ஹு, இந்த அபூதர் என்ற சஹாபி ரசூலுல்லாஹி கேள்வி கேட்டாங்க, அய்யு மத்தியின் உதய அவுவல் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர, இந்த பூமியில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது, எது கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, அது மஸ்ஜிதுல் ஹராம், எது பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய கஃபத்துல்லா என்று சொல்லி விட்டார்கள். அப்புறம் அந்த சஹாபி இருக்காங்க, சும்மா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த பூமியில் கட்டப்பட்ட ரெண்டாவது பதிவாக்கள் எது என்று கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது விமர்சித்துள்ளோம் எது முதல் கட்டப்பட்ட பதிவு வசூலாம, ரெண்டாவது கட்டப்பட்ட பதிவா செய்வோம், அது மசூதுல் ஆசுத்தா என்று பதில் சொன்னார்கள். சொன்ன உடனே அந்த மறுபடி கேள்வி கேட்கிறாங்க, கொஞ்சம் நெருக்கி வரலாமே, கம் கால பயிரோமா அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது, முதல் பரிவாரத்து காப்பாற்றுவா, இரண்டாவது கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிற உடனே மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்று அதே சஹாபி கேட்டிருக்கிறாங்க. அனுபவமும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு சரியா நம்ம காபத்துல்லா கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது, 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதரவு ஹயாத்தாங்க, அப்பவே என்ன கட்டப்பட்டு விட்டது, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு விட்டது என்பதை இமாம் புகாரி இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்ணுகிறாங்க. அப்ப இந்த பூமி எப்படி முதல் பதிவாசி காபத்துல்லாவோ அது மாதிரி இரண்டாவது பதிவாசி என்ன மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை நீங்க கொண்டு வர வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் ஒரு காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா சிபுலாவாக இருந்திருக்கிறது. நபிகர் நாயகம் செல்லம் முதல் முறை ஆரம்பித்தாங்க, அவங்க 21 வருஷம் நபியா இருந்தாங்க, முந்தைய 13 ஆண்டுகள் மக்காவில் இந்திய கட்டுவரத்தைங்க மக்கா இருந்தாங்க. இதுல மக்காவுடைய முந்தைய 12 ஆண்டுகளாக அவர்கள் சொல்லவில்லை, 12 ஆண்டுகளுக்கு பிறகு 13வது வருஷத்தால் மேராஜுக்கு போனாங்க, மேராஜம் தான் தமிழகப்பட்டது என்பதையெல்லாம் நாம் எல்லோரும் அறிவோம். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி செல்லம் மேராஜுக்கு போய் கீழே வந்தாங்க, தூதர்கள் கடமையற்ற அதிகாரிகளே தூதாங்களே எல்லோரும் சொல்றாங்க மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போறாங்க இல்ல எல்லோரும் சொல்றாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் சொல்வார்கள். மக்காவுடைய கடைசி வருஷத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி சொல்லுவாங்க, மக்கள் இல்லாம இயலாவது மதினாவுக்கு போனாங்க, மதினாவுக்கு போனவனையே மஸ்ஜிதுல் நபவியை கட்டாங்க, மஸ்ஜிதுல் நபவியை கட்டிட்டு மஸ்ஜிதுல் நபவியிலேயே எல்லோரும் சொல்றாங்க இவ்வளாவை நோக்கி காபாவை நோக்கி போகவில்லை, எதுக்கு இவ்வளவாக இருந்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இவ்வளவாக இருந்தது ஒரு நீங்கள் திருமரக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், இவ்வளவு மாற்றப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய அரசின் கட்டளை போட்டபடி ரசூல் சாஸ்திரம் இவ்வளவு மாத்திக்கிட்டாங்க என்பதை திருமறையில் கூறாங்கல்ல சூரத்து பக்கராவுல இந்த வரலாற்று செய்திகளை அல்லாஹ் படித்திருக்கிறார்கள். நன்மைக்காக நீங்கள் மக்காவுக்கு பிரயாணம் செய்யலாம். இரண்டாவதாக மதினா மஸ்ஜிதுல் நபவி நன்மை போவதே போகிறார். மூணாவது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா நான் ஜெருசலத்துக்கு போவேன், நான் பலஸ்தீனத்துக்கு போவேன் என்ற எண்ணத்தில் நீங்கள் பிரயாணம் செய்து மஸ்ஜிதுல் அக்ஸா செல்வது நன்மை, அங்கே போய் சொல்வது நன்மை, எப்படி காபாவில் சொல்வது 100,000 மடங்கு, மதீனாவுடைய பள்ளிவாசல் சொல்வது 1,000 மடங்கு, அதுவாக மஸ்ஜிதுல் அக்ஸா ஒருவர் நிறைய பேருக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாறுகளை பற்றி எல்லாம் நம்ம பல பேரும் தெரியாது. சொன்னால் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று போது நம்ம குரானுக்குள்ளாங்க தௌஹீது பேசக்கூடிய சில மௌலவிகள் பாலஸ்தீன வரலாறு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாறு என்று புத்தகத்தை போட்டுவிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி அவர்கள் பார்க்கமாக மசூதுல் அக்சாண்டு எதை போட்டுக்கிறாங்க தெரியுமா? எதை போட்டுக்கிறாங்க? ஒரு போர்ந்து கிடந்த ஒரு குழு இருக்குமே, நிறைய பேர் அதை அனுப்பிட்டு இருக்கிறோம். நம்ம மசூதுல் அக்சாண்டு இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு எந்த போட்டோ அனுப்பிக்கிறாங்க, போர்ந்து கிடந்த ஒரு டூப் இருக்குது. அதான் என்ன மசூதுல் அக்சா? இது நாம் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல மசூதுல் அக்சா. அந்த கோபத்தில் போவனேட்டர் தாண்டி போனாலா மசூல் அக்சா இருக்கிறது? இது மூலத்துடைய வரலாற்று அந்த கோபத்தில் போகுது. இதான் மசூல் அக்சா, இதான் காட்டாக இது சர்வதேச தடி, இது யூன தடி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி வந்தாலா போட்டு வச்சுக்கிறார்க்கும் அந்த பாறைக்கு மேல முதல் முதலில் அந்த குரூப் கட்டியது யார் என்று சொன்னால் அவரே சொல்வாரு இது மசூதுல் அக்சா அல்ல, இது வயிற்று முகத்திற்கு கிடையாது என்று சொல்லி நான் ஏன் ரூமை கட்டணும் சொன்னா மேலாதிக்கு போனாங்க. அவங்களுடைய வாகனத்தை கொண்டு வந்து இந்த இடத்தில் தான் கட்டினார்கள். இந்த இடத்தில் தான் அவர்களுக்கு கட்டப்பட்டது. இங்கிருந்தான் அவர்கள் மேல் நோக்கி போனார்கள் என்பது வரலாறு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாகனம் எங்கே கட்டப்பட்டதோ அல்லாஹ்வுடைய வாகனம் குர்ஆனில் சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் கட்டப்பட்ட வாகனம், குர்ஆனின் வாகனம் எங்கே கொடுக்கப்பட்டதோ அது ஒரு அற்புதமான ஒரு இடமாக அந்த ஒரு அடையாளத்திற்கான தூமு கட்டி வைக்கிறார்கள். தவிர நம்ம மக்கள் தெரியாம இதான் மசூதாக்குதா, இதான் மசூதாக்குதா என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். நீங்க அரசியலை பார்க்கிறாங்க, அது வந்து கும்பலும் சந்தராங்குவாங்க, அது என்ன கும்பலும் சந்தராங்குவாங்க. அப்ப யூத மக்கள் பலத்து அதாவது இஸ்ரேல் ராணுவம் என்ன உண்மையான மசூதாக்குதாக அடிப்படையாக உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குப்புறாங்க அதை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளி உலகத்தை காட்டாக இதோ மசூதாக்குதா பாதுகாப்பாக இருக்கிறது, இதோ மக்களை வரலாறு போட்டுவிட்டு அந்த வரலாறு போட்டு இது என்பதை முதல்லை அவர்களை பெரிதும் பாதித்தது நினைக்கிறாங்க. போக முடிய சொல்ல முடியல, இன்னொரு ஹரமுக்கு போக முடியவில்லையே, இன்னொரு சொல்ல முடியவில்லையே. அந்த புனித பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் படிப்படியாக இழந்து கொண்டிருப்போமே என்று வேதனைப்பட்டார் கலீபா உமர் பின் கத்தாப் அவர்கள். மட்டுமல்ல அந்த ஏரியாவை பற்றி புண்டகுமிகளை பற்றி நம்மளை குரான் கப்பு அர்த்தமை பற்றி பேசுகிறார். சுமகாலி அவனிகி தனது ஒரே சேரத்துக்கு ஒரே ஒரு ஆணை அழைத்துக் கொண்டு ஒரு கையா வந்து சேர்த்த இன்னொரு கையா தண்ணீரை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு உலகத்துல ஏறி சவாரி செஞ்சு போறாங்க. அது எப்படி சவாரி செய்யறாங்க? முதல்ல ஓடியா அவங்க சவாரி செய்வாங்க. அது வேணக்காரங்க இப்படி முறை வைத்து மாறி மாறி என்ன பண்றாங்க? எட்டு நேரம் சவாரி செய்து கொண்டு அவர் இல்ல இந்த கீழே நடந்து வர்றாரு அந்த ஒட்டகத்துடைய கைட்டு குடிச்சிட்டு வர்றாரு. இரோ இங்குடைய தலைவராக இருக்கிறார், இரோ ஒரு கர்த்தாவாக இருக்கிறார், இவர்தான் அமீர் முனிவராக இருக்கிறார் என்று சகாபாக்கள் சொன்ன மாத்திரத்தில் ஏறக்குறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஷஹாலா சொல்லி கனிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் எங்க வேதங்களை படிச்சுக்கிறோம், ஒரு மன்னர் ஒரு கனிமாய் சொன்னால் இப்படித்தான் மென்மையா இருப்பாங்க, இப்படித்தான் எளிமையா இருப்பாங்க, இவ்வளவு பெரிய ஆட்களை கையடைத்துக் கொண்டு இவ்வளவு எளிமையாக வருகிறார் என்று சொன்னால் இவர் சொல்லக்கூடிய வாக்கு உண்மையானதாக இந்த குழந்தை உண்மையான குழந்தை என்று சொல்லி கலீஃபாவுடைய அந்த எளிமையை பார்த்து ஆயிரக்கணக்கான சொல்வாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவனையே கலீஃபா பணத்தில் போய் ஒப்பந்த போன முதல்ல போய் என்ன பண்ண தெரியுமா? ரெண்டு ரக்காத்து அல்லாஹ் சுக்ரியா பண்ணி தூங்குறாங்க. ஏன் சுக்ரியா பண்ணாங்க? என் மூலமாக இவ்வளவு மக்களுக்கு அல்ல விநாயகத்தை கொடுப்பாரு, இவ்வளவு பேர் கனிமா சொன்னாங்களே அதுக்கு அல்ல என்ன காரணமாக்குறானே, அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் கண்டிப்பா உள்ளே முதல் அல்லாவுக்கு சொல்லுவாங்க. சூழப்பட்ட அந்த நாட்டு மக்கள் தலைவர்கள் பேசுவாங்க, ஒப்பந்தம் ஏற்கனவே ஒப்பந்தத்தை அவங்க கூப்பிடுவாங்க. கையெழுத்து போறதுக்கு முன்னால கலீஃபா உமருக்கு ஹத்தா அவர்களே சகாபாக்கள் சொல்லுவாங்க, சகாபாக்கள் அவர்களே கையெழுத்து நாம எடுத்து போற மாட்டேன், நீங்களோடு சேர்ந்து போறணும். மிகப்பெரிய சஹாபியாக இருந்த அமுதுவின் ஆசிரியர்களாவே மாதிரியாவின் அபிசுத்தியாவே இது மாதிரியான முக்கியமான சகாபாக்கள் நிறைய தியாகம் செய்த சகாபாக்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு இதுல எனக்கு பெரிய கல்வி இல்லை, இந்த வெற்றியில நான் கஷ்டப்படல, உங்களுடைய கஷ்டத்தை நான் மதிக்கிறேன், உங்க தியாகத்தை நான் மதிக்கிறேன், எனவே நான் முதல்ல கையெழுத்து போடுறேன், எனக்கு கீழே நீங்களே கையெழுத்து போடுங்க. அவங்க தான் கட்டி கொடுத்து வருவாங்க, நான் தான் தளபதி, நான் தான் கலீஃபா, என்ன கட்டுப்படுறேன் என்கிற அந்த ஒரு பெருமையோ ஒரு ஆணவமோ வந்து விடாமல் இந்த உழைப்பில உங்களுக்கு பங்களிக்கிறது, இந்த தியாகத்தில என்னை விட அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி தளபதி முன்னாள் தளபதி முக்கியமான சகாபாக்கள் நீங்கள் கையெழுத்து போடுங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்க அவங்க மூணு வருஷத்துல மனசுல திறமந்தாங்க, கைப்பற்றினார்கள், போனாங்க, அவங்க தூங்குறாங்க, கலீஃபா தூங்குறாங்க, தொழுது வருதுல்ல கலீஃபா உமருக்கு ஹத்தா உடையெல்லாம் வருது மசூல் அதுக்காக நின்று தொலை வைத்தார்கள் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் மேலாண்மை போகும் போதே எந்த இடத்தில் என்று சொல்லாகிறோம், எந்த இடத்தில் என்று சொல்லவழித்தாகிறோம், அந்த இடத்தில் நிற்பது என்று நான் சொல்லுகிறேன், நான் என்று சொல்லுகிறேன், என் அருமை சகாபாக்களை நீங்களும் என்று சொல்லுங்கள் என்று கலீஃபா உமருக்கு அவர்களே சகாபாக்கள் சொல்ல ரசூலுல்லா என்றார்கள். எந்த இடத்தில் இருந்து மேலாண்மை என்று நான் சொல்லுகிறார்களோ அதே இடத்தில் கலீஃபா உமருக்கு சத்தாவதி எல்லாம் அவர்களே என்று சொல்லவைத்தாங்க சகாபாக்கள் சொல்லுவாங்க என்ற வரலாறை நான் ஒரு ரூபாய் நம்மளால பலஸ்தீனத்துக்கு போக முடியுமா, நம்ம நினைத்த மாதிரி மசூல் அகசாவுக்கு போக முடியுமா? அவன் நினைச்சா வாங்க சொல்லணும், அவன் நினைச்சா சுகவச்சன, அவன் நினைச்சா பழிவாச தொடர்ந்து விடுவான், அவன் நினைச்சா பழிவாசுவான், எல்லாம் யார் கண்டோல்ல? இஸ்ரேல் கண்டோல்கள மதத்தில் மாற்றி கொண்டிருக்கிறது, அந்த மசூர் அக்கறை மாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு இவங்க சரி அல்ல. அதுக்கு விளையும் போது நம்ம நீங்க வரலாறுகள் படிச்சு பாருங்க, உலக முஸ்லிம்கள் எப்பவுமே ஒற்றுமையாக்கோ அப்ப மசூல் அக்கா நம்ம கையில் இருக்கு. முஸ்லிம்கள் மூணு துண்டாக உடைந்து போனார்கள். முஸ்லிம்கள் மூன்று முடிவாக சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல், ஆர்கே நகர் தொகுதி தேர்தலை பார்க்கலாக்க நம்ம ஆர்கே ஒரு அமைப்பு திமுக ஆகும், இன்னொரு அமைப்பு அதிமுக சசிகலாவுக்கு ஆகவு, இன்னொரு அமைப்பு அதிமுக ஓபிஎஸ்க்கு ஆகவு, இதை விட ஒரு கேவல இதை விட ஒரு வெற்றிகளே எல்லா மார்க்கத்திற்காக அல்ல, இஸ்லாமத்திற்காக அல்ல, ஏன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவானோ அது மூலமாக எங்காவது மாற்ற முடியுமா, பதவிகளை அவன் முன்னைக்கு முன்னாக நடைபெற முடியுமா? அது அதிமுகவுடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, திமுகவுடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இன்னும் சொல்லும் போல நம்ம இளைஞர்கள் சப்போர்ட் பண்றாங்களே ஒரு அமைப்பு திமுக இன்னொரு அதிமுக. நீங்க பேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே பாத்தீங்கன்னா இவர்களே போது நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் இவர் ஒரு அமைப்பு ரெண்டு அமைப்பு வைத்துக் கொண்டு ஒருத்தர் சத்யாவுக்கு பேசுவது, இன்னொரு ஓபிஎஸ்க்கு பேசுறது, இன்னொருத்தர் கண்ணாந்தி ஸ்டாலினுக்கு பேசுவது, அது இவர் முஸ்லீம் அவர் முஸ்லீம், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை விட இஸ்லாமிய இந்த அன்பை இந்த முகப்பத்தை விட எது நோக்கி சரி. நான் ஏற்கனவே சொன்னது போட்டு ஒரு வாரம் சொன்னேன், கும்பு துணியா அப்படி சொல்லி பாத்தீங்களா அமுதராவது அறிந்த நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு காலத்தில் பசித்த ஓநாய்கள் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பசித்த ஓநாய்கள் ஆறுகளை வேட்டையாக முஸ்லிம்கள் வேட்டையாடப்படுவார்கள். சரியா, பசித்த ஓநாய்கள் நீ பார்க்கறவங்க அதாவது ஹரியானாவுல அது மாதிரி மட்டமட்ட மாநிலத்துல பசுவை கொண்டுவாங்க, பசுவை கொண்டுவாங்க அடித்தே முஸ்லிம்கள் சாகரிக்க போயிறார்கள். நம்முடைய முஸ்லிம்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னொரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லா பேசுறாங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? இவனுக்கு நாடு இல்ல, வக்தி இல்ல, இவன் இடம் செய்ய முடியும் என்ற ஒரு ஆர்வம் அவர் சொல்றதாக பசித்த ஓராய்கள் ஆடுகளை வேட்டையாடு கொண்டு போன்றே காவிர்களால் முஸ்லிம்கள் வேட்டையாடப்பட்டார்கள் என்று சொன்னபோது சலாபாக கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலத்தில் முஸ்லிம்கள் குறைவாக இருப்பார்களா? குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் இப்படி ஏற்றையாளர்கள் கதியும் அந்த நாளில் முஸ்லிம்கள் அதிகமாக தந்திருப்பார்கள். ஆனாலும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வசன் இருக்கும். உண்மையான வேலை என்ன? இவன் பதவிக்கு வந்தா நம்ம இதை காட்டிக்க முடியும், இந்த வியாபாரம் பண்ணலாம், இவ்வளவு காசு பண்ணலாம் என்று சமுதாயத்தை காட்டி கொடுத்து சமுதாயத்தை அகதரித்து முஸ்லிம்கள் விரிஞ்சு விரிஞ்சு போறாங்க. அப்ப சரிபா அவங்களுக்கு ஜனாதிபதியாக இந்த சுல்தான் சலாஹுதீன் அறிவிப்பு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க மூணு வேலை செய்யறேன். முதல் என்ன பண்ண தெரியுமா? முஸ்லிம்களை ஒன்றுபடுத்த வேண்டும். முஸ்லிம்களை ஒன்றுபடுத்த முடியாது, பலசீனத்தை முடியாது. சர்வதேச நாடுகளுக்கு போனாங்க, சர்வதேச நாடுகளுக்கு போய் காபா எப்படி அறமோ, மசூது நபர் எப்படி அறமோ, முஸ்லிம்களுக்கு கல்வியை கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும், பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது, கல்விகளை உருவாக்குவது, கல்வியின்மைதான் என்பதை மையப்படுத்தி என்ன கொடுத்தாங்க? கல்வியை கொடுத்தாங்க. மூணாவது என்ன பண்ணார் அவர் ஈஜிப்துடைய ஜனாதிபதியின் காரணத்தால ஒரு அரசாங்க நிறைவு செய்யலாம், ஆயுதங்களை தயார் செய்யல, ஆயுதங்கள் இருந்தால்தான் நாம் கண்ணியமாக வாழ முடியும் என்று சொல்லி அவர் ஒரு அரசாங்கத்தினாலே அரசாங்கத்துடைய ஜனாதிபதியின் தலைவரை ஆயுதங்களை தயார் பண்றாங்க. அப்ப ஆயுதத்தின் மூலமாக, கல்வியின் மூலமாக, முஸ்லிமுடைய ஒற்றுமை மூலமாக மறுபடியும் சுல்தான் சலாஹுதீன் அறிவுறுத்தி ரைக்கபூர்வமாக அழகி என்ன பண்ணாங்க? பலஸ்தீனத்தை கைப்பற்றுறாங்க. சரியா? அதுக்கு பிறகு மூணே மூன்றாண்டுகள் அவர் மூத்தா போயிருந்தார், ஐந்து மூத்தா போயிட்டாரு. அவர் மூத்தா போனோடனே மறுபடியும் முஸ்லிம்கள் மூன்று பிரிவு, முஸ்லிம்கள் மூன்று பிரிச்ச உடனே திருப்பி ரோபூர்ல வந்தா, திருப்பி ரோபுல விட்டா, முஸ்லிம் அரசால முடியல, அதை நாம் மீட்டறிஞ்ச முடியவில்லை என்று சொன்னால் இதுக்கு யூதர்கள் காரணம் தான். ரெண்டாவது காரணம், முதல் காரணம் நம்ம தான், நம்ம சரியில்லை, நம்ம ஒழுங்கு இல்ல, நம்ம உண்மையான முஸ்லிம் இல்ல. வேலுக்கு அப்துல்லா, வேலுக்கு அப்துல்லா, வேலுக்கு ஆமினா, வேலுக்கு பாத்திமா, எல்லாமே சுயநலம் 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 இதுதான் இருக்கிறது. இந்த சுயநலம் இல்லாமல், குப்பு துணியா இல்லாமல் நமக்கு மத்தியில் அன்பு வரும், கைப்பு திரும்ப வரும், விட்டு கொடுத்தல் வரும், ஒற்றுமை வரும், அற்புதமாக இப்படத்தாப்பட முடியும் என்பதை சொல்லி வர வேண்டும். அவையில் அருமையை சகோதரர்களே, கலீஃபா உமரை போன்றவர்கள், இன்னும் சகாபாக்களை போன்றவர்கள், சுல்தான் அருமை போன்றவர்களுடைய பலஸ்தீனம் கைப்பற்றப்பட்டது, மசூல் அத்தா கைப்பற்றப்பட்டது. இன்றைக்கு மசூல் அத்தா நம்ம தங்கவர்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மூத்துக்கு பிறகு எல்லாம் விசாரிப்பான அந்த விசாரணையில் இதுவும் ஒன்றாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இயக்கத்தை நடத்துகிறோமே, அமைப்புகள் ஜமாத்து நடத்துகிறோமே, மற்றவங்களை கேட்கிற கேள்வியை விட இந்த கேள்வியை உங்களுக்கு அல்ல அதிகமா கேட்பான், ஏன்டா நீ ஒன்று பண்ணல, ஏன்டா ஒற்றுமைக்கு பாடுபடல, நிச்சயமா அந்த கேள்விப்பா அல்லாவுடைய அதாவது இந்த பத்து சமர்ப்பிக்க லட்சதி உங்களுடைய ரப்பு பிடிக்க ஆரம்பித்து விட்டால், உங்களுடைய ரப்பு கட்டிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த சட்டங்களை உங்களால் ஆட்சிகள் முடியாது என் அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமையின் சகோதரர்களே, சகாபாக்குரிய உள்ளங்களிலே எவ்வளவு பெரிய அன்பை எவ்வளவு பெரிய பாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறானோ அது போல இன்றைய வாழக்கூடிய முஸ்லிம்கள் எந்த அமைப்புகள் எந்த இயக்கங்கள் எந்த ஜமாத்துகளாக இருந்தாலும் சரி, சகாபாக்கள் எப்படி ஒருவரை ஒருவர் நேசித்தார்களோ உயிருக்கு உயிராக உயிருக்கு முடிக்கிறேன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது குத்துபாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துடைய துஆ என்ன சொன்னால், இமாம் அஹ்மதாவது தன்னுடைய அஹ்மதாவுல 5000 அறிவித்தாக இந்த அறிவித்த பதிவு பண்றாங்க. நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய செல்லும் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் இந்த துவா ஓதுனாங்க. ஓத சொன்னாங்க என்ன துவா என்று சொன்னால், பிஸ்மில்லா இல்லதி தாயமுரு மாயிஸ்தி செய்வன் பிள்ளாவில் ஒராசி சமாளி ஒருவர் தனியே உள்ளாகி என்பதுதான் அந்த துவாவாக இருக்கிறது. மறுபடியும் ஞாபகம் கூட்டது, பிஸ்மில்லா இல்லதி தாயமுரு மாயிஸ்மிஹி செய்வன் பிள்ளாவில் வராசி சமாளி ஒருவர் தனியே உள்ளாகி என்ன பொருள் என்று சொன்னால், வாரங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் எப்படி அல்லாவுக்கு தீங்கு செய்ய முடியாதோ அந்த அல்லாவுடைய உதவியை கொண்டு எனக்கு எந்த தீங்கும் எந்த மூலமும் செஞ்சு விடாமல் நான் அல்லாவை பாதுகாப்பு தேடுறேன், யா அல்லா என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று அழகான துவா. இந்த துவா எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு காலநிலையும் மாதிரிகளையும் மூன்று முறை இந்த துவாவை நீங்கள் ஓடிக்கொள்ளுங்கள். இதை ஓதினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வாய்தாக்கள் என்ன என்று சொன்னால், திடீரென வரக்கூடிய ஆபத்துகளை மட்டும் அல்லாஹரை பாதுகாப்பார். காலையை மூன்று முறை ஓடிவிட்டால் மாலைக்குள்ள திடீரென்று ஒரு ஆபத்து வந்துள்ள சில பேர் பாத்திரம் கொண்டு போக போவாங்க, போகவும் போவாங்க, வாழ்ந்தவர்கள் போறவங்க தேவா போறாங்க, உள்ள போய் உழுந்து கையில அடிபட்டு கையை கீழ்த்தி ரத்தத்தோடு வெளியே வராங்க, கிடைச்சு பார்த்துட்டு போகட்டும். அப்ப திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகளை மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், காலையில் இதுபோல நாம் அனைவரையும் அல்லாஹ் உண்டுபானாக இந்த துவாவோடு முடிக்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وآخر دعوانا الحمد لله رب العالمين.